மட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே இறையருள் மலரட்டுமே அது இகமெல்லாம் பரவட்டுமே இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர பிள்ளைகளே, தவக்காலத்தில் நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தனிப்பட்ட விதத்திலும் பங்களவிலும் அன்பியுமாக இணைந்து பல தவ முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கல்வாரி பலியை, அந்த கல்வாரி நினைவை தகுந்த விதத்தில் கொண்டாடவும், ஆண்டவருடைய உயிர்ப்பு செய்தி நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகிட நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் இறைவன் தாமே ஊடுருவி சென்று நம்மை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நினைவோடு இந்த கல்வாரி பலியிலும் நாம் இணைந்து ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைக்கு அகில உலக திருச்சபை மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்கள் தினத்தை நினைவு கூறுகிறது. உலகெங்கும் வாழுகிற மகளிர் எல்லாருக்கும் இன்றைக்கு நாம் நம்முடைய நாம விழாவை தெரிவித்துக் கொள்வோம். ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், காலங்கள் மாறுகின்றன, ஆட்சி மாறுகின்றன, ஆனால் அவருடைய அவலங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு தளத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், அந்த சவால்களுக்கு மத்தியில் அவர்கள் சாதிக்கக்கூடிய காரியங்கள், இவற்றையெல்லாம் இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்கலாம். நம்மை பெற்றவள் தாய், நம்மோடு பிறந்தவள் ஒரு பெண், நமக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தவள், துணையாக இணையாக வந்திருப்பவளும் ஒரு பெண் என்று பல கட்டங்களில் பெண்களோடு நாம் இணைந்து பயணிக்கிறோம். பெண் இல்லாத ஒரு சமூகத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் கூட தனக்கு இரண்டு குணம் இருப்பதாக சொல்கிறார். அதான் அம்மையே அப்பனே அப்படின்னு சொல்கிறோம். அவன் நம்ம கோயிலில் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, அம்மை அப்பன் உந்த நண்பே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ ஆண்டவருக்குள்ளே அந்த தாய்த்தன்மையும் இருக்கிறது, அவருக்குள் ஒரு தந்தைக்குரிய தன்மையும் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் சிறப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பழக்கமான ஆட்களாக இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளீஸ் நீங்கள் என்ன சொல்லணும், ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படி என்று நீங்கள் சொல்லி அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அவருடைய பணியை, அவருடைய தியாகத்தை, அவருடைய பங்களிப்பு, அவருடைய பங்களிப்பு டு த சொசைட்டி ஆம்பிட்டலி, அதற்றெல்லாம் இன்றைக்கி நாம் வந்து அங்கீகரிக்கும் விதமாக அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்வோம். குறிப்பாக கேசிட்டு சில வேலை பார்க்கக்கூடிய நம்மகிட்டையும் ஒரு சில பிள்ளைகள் நம்மளோடு பெண் பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே போல் மருங்குடையில் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய ஜபத்தினால் நம்முடைய இந்த ஜப இல்லத்தை தாங்கி பிடிக்கிறார்கள். தங்களுடைய உதவியினால் பல்வேறு கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி நாம் நன்றி சொல்வோம். எல்லாருக்கும் பொருள் கொடுத்து, பூ கொடுத்தலாம், நம்ம கிஃப்ட் கொடுத்தலாம் வாழ்த்து சொல்ல முடியாது. பட் வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன், நம்முடைய வாழ்த்தை வந்து நம்முடைய மனம் திறந்து சொல்கிற அந்த வாழ்த்து, நம்முடைய ஜபத்தில் இன்றைக்கி நாம் அவர்களை நினைவு கூறுவது சாலச்சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னமும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட பெண் அடிமைத்தனத்திற்கு மத்தியில் மாட்டி சீரழிந்து கொண்டிருக்கிற, பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிற பெண்களுக்காக அவருடைய வாழ்க்கை இன்னும் உயர்த்தப்பட வேண்டும். இறைவனுடைய அருளால், அன்னை மரியனுடைய பரிந்துரையினால் அவர்கள் சமூகத்தின் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற மனநிலையோடு இந்த நாளில் அவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு நினச்சி, பொம்பளை தானே அப்படின்றதான் நினச்சி, தானே அப்படின்ற மாதிரி நினச்சி, டேக் இட் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா இது பெரிய பாவம். அதை நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட அதற்காக மன்னிப்பு கேட்போம். இன்னைக்கு கூட ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக நமக்கு சொல்கிற செய்தியும் கூட இதுதான், உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜப தடைகளை அகற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்முடைய ஜபங்கள்லாம் கேட்கப்படல அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்கலாம், எங்கேயாவது பெண்களை நம்ம தரக்குறைவாக நினச்சிருக்கோமா, அல்லது நமக்கு நம்மளை விட தகுதி குறைவானவர்கள் அப்படின்னு நினச்சிருக்கோமா, அவங்களுடைய பணியை அங்கீகரிக்காமல் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நினச்சி பார்த்து அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சுய ஆய்வோடு செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இறைவன் நமக்கு மன்னிப்பையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் தருவாருங்கிற நம்பிக்கையோடு கண்களை மூடி ஜபிப்போம்.
ஜெபத்தின் வல்லமை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா, ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா.
ஆண்டவரே, என்னுடைய ஜெப வேளையில் பல்வேறு விதமான பராக்குகளுக்கும் தேவையற்ற எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து ஜெபிப்பது போல பல நேரங்களில் நடித்திருக்கிறேன். அந்த உணர்வுகளெல்லாம் என்னை விட்டு அகன்று அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு ஜெபிக்க எனக்கு ஆற்றல் தாங்க ஆண்டவரே.
ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா, ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா.
ஆமாண்டவரே, பல நேரங்களில் என்னுடன் வாழுகிற சக சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிற பொழுது உங்களை ஜெபத்தை நாங்கள் கொச்சப்படுத்தி இருக்கிறேன், கோயில் கோயிலும் தெரியுது பார், பைபிள் பைபிளும் தூக்கிட்டு தெரியுது பார் அப்படின்னு சொல்லி அலட்சியமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் கொச்சப்படுத்தி பேசிய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். எனக்குள் இருக்கிற ஜெப ஆற்றல் ஊற்றெடுக்க வேண்டும், அடுத்தவுடைய ஜெப வாழ்க்கையை புரிந்து கொண்டு அங்கீகரிக்கக்கூடிய மனசை நீங்கள் தான் அவரை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம்.
ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா, ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா.
எல்லாமல்ல இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் ஒருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்கின்ற ஆர்வத்தால் சுடர்விட்டு எரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 55 வார்த்தைகள் 10-11 முடிய. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோ. துணை வேண்டி நான் ஆண்டவரை பன்றாடினே, அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவே. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தன. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து மான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றான். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றான். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக மான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும்
விடுவிக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல புதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்க முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும், ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தொடக்க உரையிலே சொன்னது போல பெண்கள் தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கொள்வோம். ஏன் ஃபாதர் தொடக்க உரையிலையும் சொன்னீங்க அப்புறம் மறை உரையிலையும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் பிரசங்கம் தான் கேட்குறாங்க, முன்னாடி பின்னே கேட்குறது இல்லையா அப்படின்னு ஒரு செய்தி வேறு. அதனால் உங்களுடைய பார்வைக்காக சொல்கிறேன், இன்றைக்கு பெண்கள் தினம், அகில உலக மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம். அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா, நம்முடைய உடன்பிறப்புகள், யாரை பார்த்தாலும் சரி இன்றைக்கி, அதனால் தெரியாதாள்கிட்ட போய் எதுவும் சொல்லி வாங்கி கட்டிக்கிறாமல் உங்களுக்கு அறிமுகமான ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் அவர்களுக்கு போய் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். முடிஞ்சா சின்ன கிஃப்ட் வாங்கி வாழ்த்து சொல்லுங்கள். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள், உங்களுடைய பணியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து இறைவனுடைய அன்பில் வளர இந்த நாளில் சிறப்பாக நாம் பெண்களுக்கு ஜெபிக்கிற அந்த சிந்தனையோடு இறை வார்த்தையும் நாம் சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு மைய சிந்தனையை எடுத்துருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் ஜபத்தை சோதனைக்கு உட்படுத்துங்கள். அவ்வளோதான். நம்ம ஜபிக்கிற போது என்ன வார்த்தை சொல்லி ஜபிக்கிறோம், ஆண்டவரே சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறவங்களை தீமையிலிருந்து காத்தரலும் ஜபிக்கிறோம் இல்லையா. அந்த ஜபத்தையே நம்ம சோதனைக்கு உட்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான், உங்கள் ஜபத்தை சோதனைக்கு உட்படுத்துங்கள் அப்படின்னு நான் சேர்ந்து சிந்திக்க உங்களை அழைப்பு கொடுக்குறேன். காலங்கள் பல வகைப்படும் அப்படின்னு நம்ம பல விதத்தில் பிரித்து பார்க்கலாம். வெளியில் இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் பாருங்களேன். அப்போது திருவருகை காலம், நம்முடைய திருவழிபாட்டு ஆண்டில் வரக்கூடிய காலங்களில் திருவருகை காலம் கொண்டாடுறோம். அப்புறம் இப்போது பொது காலத்தை கடந்து இப்போ நாம் தவக்காலத்தில் ஆண்டவுடைய அந்த உயிர்ப்பை தகுதியான விதத்தில் கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தவக்காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா. அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியங்கள் மேலோங்கி நிற்கும். என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்குறேன், இந்த கொரோனாவுக்கு முன்னும் பின்னும் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்ததோட கொரோனாவுக்கு அப்புறம் ஜபக்குழுக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு கூடி போய்விட்டது. குறிப்பாக இந்த 2 ஆண்டுகள் சரியான திருப்பலிகள் இல்லை, சரியான வழிபாட்டு காரியங்களுக்கு பங்கெடுக்க முடியாத சூழ்நிலையில் சின்ன சின்ன குழுக்களாக மக்களாக இணைந்து தன்னார்வத்தோடு ஜபிக்க ஆரம்பித்தார்கள், தன்னார்வத்தோடு ஜபிப்பதற்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படிலாம் பார்க்குற போது இன்றைக்கி இது ஜபக்குழுக்களின் காலமாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு என்ன தோன்றுகிறது. அப்போ இன்றைக்கி ஜபக்குழுக்கள்லாம் அதிகமாகி போய்விட்ட சூழ்நிலையில் எல்லாரும் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டமாக கூடுறாங்க. அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அது பங்கில் இருந்தாலும் சரி, அல்லது பங்கு சாராத நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லியிருக்காருல, 2-3 பேர் எங்கே கூடி ஜபிக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கூடி ஜபிக்கிறோம் ஃபாதர், ரொம்ப சந்தோஷம், உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கட்டும். அதற்கு முன்னாடி நான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஜபமா அப்படின்றத நாம் கொஞ்சம் யோசிச்சா அல்லது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தவறில்லை, எல்லாருமே ஜபம் பண்ணுறது தான். ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஃபாதர் என்னை சந்தித்தார். அப்போ என்னை கேட்டார், நீங்கள் எப்படி போட்டோ ஜபம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் சாமி, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. நான் எவ்ரிடே மார்னிங் ஐ ஸ்டார்ட் மை லைஃப் வித் ரோசரி அப்படின்னா, ஜெபமாலையோட தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஜெபமாலை வந்து எனக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கும், மாதாவுடைய பரிந்துரையும் அவருடைய வழிநடத்தல் எனக்கு நாள் பூரா இருக்கிறது போல நான் உணர்வேன் அப்படின்னு சொன்னார். அது தப்பா ரைட்டா அப்படின்னா நான் சொல்ல விரும்பல, அதில் சரியும் இருக்கிறது தவறும் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு இல்லையா. அப்போ அவர் என்னை கேட்டார், நீங்கள் எப்படி ஜோம் பண்ணீங்க அப்படின்னா, காலைல 5 o'clock நான் கூட எவ்ரிடே நான் போவேன், சாப்பிள் போவேன், போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி 2 திருப்பாடல் எடுத்துக்கிறேன், அந்த திருப்பாடு பாட்டி வடிவத்தில் இருந்துச்சுன்னா அதை பாட்டாக பாடுவேன், அப்படி இல்லைனா வாசிக்கிற மாதிரி இருந்தால் வாசிக்கிற மாதிரி நானே திருப்பாடலில் வந்து எப்படி நம்ம பதிலுரை பாடுறோமோ அது போல் பாடிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என் மனசு தொடக்கூடிய ஒரு சில பாடல்கள் நானே எழுதி சொந்தமாக ஒரு சில பாடல்கள் நானே வச்சுருப்பேன், அந்த பாடல்களை பாடுவேன். அதை பாடிட்டு யாராவது அந்த நாளில் முந்தின நாளில் ஜெபிக்க கேட்டிருந்தாங்கன்னா, தொடர் ஜெபத்தை யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க நினச்சி கை உயர்த்தி ஒரு 10 நிமிஷங்கள் நான் ஆண்டவர் முன்பாக இருந்து ஜெபிப்பேன். ஏன்னா காலையில் 5 to 6 யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எங்கள் சேப்பலில், எங்கள் வீட்டில் நாங்கள் தனியாக இருந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதனால் காலையில் ஒரு மணி நேரம் தாராளமாக ஜெபம் பண்ணுவேன் ஃபாதர். சில நேரங்களில் பைபிள் எடுத்து வாசிப்பேன், ஒரு சில டெக்ஸ்ட் வாசிக்கும் போது எனக்கு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா பாட்டும் பாட மாட்டேன், அல்லது திருப்பாடல் சொல்ல மாட்டேன், யாருக்காகவும் ஜெபிக்க மாட்டேன், அந்த இறைவார்த்தை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். அது அப்படியே நம்மளை வேறு பக்கம் எப்படி இழுத்துக்கிட்டு போகும் பார்த்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பொண்ணுமா ட்ராவல் பண்ணிட்டு வருவேன், கடைசியில் பார்த்தா 6 மணி ஆயிரும், பைபிளை முடி வச்சுட்டு தென் ஐ கோ ஃபார் மை நார்மல் ஒர்க் அப்படின்னு நான் சொன்னேன். இது தப்பா ரைட்டானா கேள்விக்கக்கூடாது, இது சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது உங்கள் ஜபத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். திருப்பாடல் ஜபிப்பது ஜபமா இல்லையா, அதுவும் ஜபமா. ஜபமால சொல்கிறது ஜபம் தான். யாருக்காவது இந்த ஜபிக்க கேட்டிருக்காங்க ஜபிக்கிறீங்களா, அதுவும் ஜபந்தான். ஆனால் எல்லாரும் ஜபிக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு சில சாத்தானுடைய காரியங்கள் அப்பப்போ உள்ளே வரும், அது நமக்குள்ளேயே வந்துட்டு போகும். ஆனால் நம்ம அதை எப்படி நினச்சிக்குவோம், இதுவும் கடவுள் சொல்கிறதா நம்ம நினச்சிக்குவோம், அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி ஜபக்குழுக்கள் கூடி வருகிற நாட்களில் எதுவுமே ஒரு தேவைக்கு மேலே அல்லது ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அது அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அதுபோல் இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி சர்ச் நகர்ந்து போகுதோ அப்படின்ற ஐயப்பாவில் ஒரு 3 காரியங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதல் காரியம், இன்றைக்கி ஜெபிக்கிற போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, அதுதான் முக்கியம், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த மனநிலையில் ஜெபிக்கிறோம் அதை வச்சு தான் நம்முடைய ஜெபம் சரியான ஜெபமா அப்படின்னு பார்க்க முடியும். முதல் காரியம், இன்றைக்கி நிறையா பேர் மக்களே, நிறையா பேர் ஜெபத்தை வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய இடமா பார்க்குறாங்க. ஓகே, ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஜபிச்சா சரியாக போயிடும். இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன ஜபம் சொல்லிக் கொடுக்குறாரு, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்ற ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன் எடுத்துக்கோங்களேன், விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக. இங்கே யாருக்காக யார் ஜபம் பண்ணா, அப்போ நமக்கு இயல்பாகவே ஜெபம் அப்படின்னா சம்திங் வி ஹவ் டு ஆஸ்க் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் ஏதாவது கேட்குறதான் ஜெபம் நினைக்கிறேன் இல்லையா. ஏசு ஆண்டவர் இன்றைக்கி ஜெபத்தை சொல்லி கொடுக்குறார். ஃபஸ்ட்டு ஃப்ரைஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா இறை துதி தான், இறை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்வார். அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்றத அவருடைய திருவாய் மலர்ந்து சொல்லுகிற செய்தி இங்கே அப்படியே இருக்கு. என்ன சொல்லப்படுகிறது, முதல் காரியம் நிறைவேறுக, மண்ணுலகில் நிறைவேறுக, அதை சொல்லிட்டு கேட்குற முதல் வார்த்தை, இன்று தேவையான உணவை தந்தா போதும் ஆண்டவர், இன்றைக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாரும். அப்படின்னா அடிப்படையான காரியங்களில் நம்ம ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நாம் கேட்குற ஜபத்தில், நாம் ஏறெடுக்கிற ஜபங்களில் அடிப்படையான தேவைகள் இருக்கிறதா, ஆடம்பரமான தேவைகளுக்கு நாங்கள் நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்றத நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அடிப்படை காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் 100 to 100 mark கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆடம்பரத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 1 question mark வச்சு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு செய்யுங்க. அடுத்து என்ன சொல்லப்படுகிறது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல. இப்போ பாருங்களேன், உடம்புல வந்து உடம்புனா ஃபுல்லாக உடம்புன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடல் இயங்குவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த வயிறு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த இது எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோமோ எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதுக்கேற்றாறு போல தான் உடலுக்கு வந்து சுகம் கிடைக்கும், அல்லது இந்த உடல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல தேவையான உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அப்போ வயிற்றுக்கு உணவு கொடுத்தாச்சு, அந்த வயிற்றுக்குள்ளே போகிற உணவு உடம்பில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் போகுது, அது ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறது. உடல் மட்டுமா பிரிட்டோன்னு பேரை வச்சுருக்கேன் நான். இப்போ பிரிட்டோ அப்படின்றது வெறுமனே இந்த உடலா, அப்போனா பிண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இது பிண்டம், இந்த பிண்டத்தை காக்கிறதுக்கு உணவு தேவை, அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல. ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட், ஆண்டவர் நேரடியாக அந்த ஆன்மாவை தொடக்கூடிய இடத்துக்கு போகிறார். அந்த ஆன்மாவை நீ பலமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் செய்யணும், என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் மன்னிப்பை பெற வேண்டும். ரெண்டையுமே சொல்லுகிறார், மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்போ முதல்ல வயிற்றுக்கு இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆண்டவர் மனசை தொட்டு சொல்றாரு, அந்த ஆன்மாவை பார்க்க சொல்றாரு, மன்னியுங்கள், அதே நேரத்தில் மன்னிப்பையும் கொடுங்கள். மூன்றாவது நீ ஆண்டவர் ஒரு வார்த்தை கேளு, அது என்ன சொல்றாரு, நம்முடைய பலவீனத்தை கடவுள் உணர்ந்தவராக சொல்லுகிறார், சோதனைக்குள் எங்களை விழவிடாதையும். ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்து என்னுடைய பார்வைக்கு உட்படுத்தாதையும் அப்படின்ற வார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை தான். நிறைய டிபேட் இப்போ போயிட்டு இருக்கு, சோதனைக்குள் விழவிடாதையும் வேணால் சொல்லலாம், ஏன்னா ஆண்டவர் சோதனைக்குள் உட்படுத்த மாட்டான்னு சொல்லி பேதுரு தன்னுடைய திருமுகத்திலையும் சொல்லியிருக்கிறார். அதனால் சோதனைக்கு விழவிடாதையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வருகிற சோதனைகளிலிருந்து என்னை தற்காத்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுங்க அப்படின்ற காரியத்தை நீங்கள் ஆண்டவரிடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இறை புகழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறாரு, இரண்டாவது உடலுக்கு அத்தியாவசியமான உணவுக்காக, இரண்டாவது ஆன்மாவை காக்கக்கூடிய அந்த ஆன்ம பலம் தரக்கூடிய மன்னிப்பை கேட்க சொல்லுகிறார், மூன்றாவதாக முடிகிற பொழுது ஆண்டவரே ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கப்பட்டிருக்கு இல்லையா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது, முதல்ல சொன்னது ஜெபத்தை பல நேரங்களில் பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு இடமாக பார்க்கிறோம், இரண்டாவது ஜெபத்தை வலி போக்குகிற நிவாரணியாக பார்க்கிறோம், ஒரு டேப்லெட் பெயின் கில்லர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க, பிரச்சனை வந்துச்சா உடனே ஒரு ஜெபம் பண்ணுவோம் அது சரியாக போயிடும் அப்படின்ற மனநிலையில் தான் நிறைய பேர் பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம், ஏதாவது குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்ததுக்கப்புறம் சாமியார்கிட்ட ப்ரேயர் சொல்லிக்கிற வேண்டுகிறாங்க, ப்ரேயர் செல்லுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இதெல்லாம் அந்த நேரத்தில் டெம்பரவரியாக எனக்கு ஒரு ரிலீவ் கிடைச்சா போதும் அப்படின்னு ஜெபத்தில் வந்து நம்ம கேட்கப்படுகிறது. இப்போ மூன்றாவதாக ஒன்று இருக்குது, என்னது, ஜெபத்தை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கையூட்டாக பார்க்கப்படுது, லஞ்சம் கொடுக்கறது போய் கடவுளுக்கு ஜெபத்தில் போய் நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட பேரம் பேசுவாங்க, கான்ட்ராக்ட்லாம் பேசுகிறாங்க ஜெபத்தில் போய், ஆண்டவரே எனக்கு மாத்திரம் என் பிள்ளைக்கு மாத்திரம் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா முத மாத சம்பளத்தை உனக்கு தரேன், ஆண்டவர் சம்பளத்தை வாங்கி என்ன ஒன்று போகிறார், நம்ம சொல்கிறது முத மாத சம்பளத்தை உனக்கு தரேன், எனக்கு மாத்திரம் குழந்த பிறந்தா தங்கத்தில் தொட்டி கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுக்கிறோம். சரி எனக்கு ஒரு தேவை இருக்குது ஆண்டவர், இந்த தேவை எனக்கு நிவர்த்தி செய்வா என்று நம்புகிறேன், என்னுடைய தேவை உண்மை என்று கண்டான், அது தகுதியும் நீதியுமானது என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னார், எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பதுதான் சரியான ஜெபமாகவே இருக்குமே ஒழிய அன்றுட்டு போய் நம்ம வந்து நீங்க இதை கொடுங்க ஆண்டவரே உங்களுக்கு நான் அதை தர்றதுக்கு தயாரா இருக்கேன், நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு பேசுறத வந்து பல எப்படி எடுத்துக்கிறாங்க, ஜெபம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன மூணுமே ஜெபத்துல வராது, ஜெபத்தை பிரச்சனைக்குரிய இடமா உங்களுடைய ஜெபம் இருக்குதா, இட் இஸ் நாட் அ ப்ரேயர். ஜெபத்தை நீங்கள் வந்து ஒரு வலிக்கு போடுற மாத்திரை போல் அப்பப்போ தெரியுறீங்களா, இட் இஸ் நாட் அ ப்ரே, யூ ஆர் நாட் அ ப்ரேயர்ஃபுல் பர்சன். செகண்ட், அதே முடிச்சு வச்சுக்கோங்க. மூணாவது, ஜெபத்தை கடவுளுக்கு கையூட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பேரம் பேசக்கூடிய இடமாக, ஒரு கிவன் டேக் வச்சு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஜெபமாக கணிக்கப்படாது. அப்போ இந்த மூணு வார்த்தைகளையும் ஆண்டவர் சொல்லிட்டு இப்போ தான் நம்முடைய இதுக்கு வர்றார். அப்போ ஜெபம்னா என்ன, இரண்டாவது வாசம் நமக்கு அதை சொல்லுகிறது, அது இரண்டாவது நச்செய்தியும் சொல்லுகிறது, முதல் வாசம் அதான் சொல்லுகிறது, ஜெபம் என்பது எந்த மனநிலை ஜெபிக்கிறோம் என்பதை சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய ஜெபம் ரொம்ப அருமையான ஜெபம், கடவுளை ஒரு நண்பனை போல அவர் பாவித்து ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஜெபம் என்பது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே நடக்கிற ஒரு அன்பு பரிமாற்றம், அவ்வளவுதான், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற ஒரு அன்பு பரிமாற்றம். இதில் கடவுளுடைய கருணையையும் அன்பையும் நினைத்து பார்த்து மனமுருகி போவதில் தான் உண்மையான ஜெபத்தின் வல்லமை வெளிப்படும். கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் நினைத்து நம்ம அப்படியே மனமுருகி போகிற சூழ்நிலையில் ஜெபம் உயிருள்ள ஜெபமாக மாறுகிறது. இப்போ ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் இல்லையா, அதுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன உட்கூறுகளை நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து ஈடுபாடு இல்லாத ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க, ஜெபத்தில் வந்து ஒரு பற்றுறுதியே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு சில ஜெபங்களை வந்து நம்ம வாடிக்கையாக சொல்லி பழகியிருப்போம் இல்லையா, உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அது என்ன சொல்கிறோம் என்ன வார்த்தை சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் மூணு கூறுகளாக பிரித்து சொல்லியிருக்கிறேன், இப்படிலாம் நம்ம நினச்சி பார்த்து அந்த ஜெபத்தை சொல்கிறதே இல்லை. மிட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு துணிந்து பாடுவோம் அப்படின்னோட கீபோர்டுக்காரர் பொட்டி அமுக்கணோன்னா நறுக்குன்னு எல்லாரும் சேர்ந்து பாடிடுறோமே, வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் இட் ஆல். ஆனால் இன்றைக்கி ஆண்டவராக தான் சொல்கிறாரு, ஈடுபாடற்ற குழுவினராக நம்முடைய ஜெபம் பல நேரங்களில் போகுது. ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, என்னது, அறிவுபூர்வமான ஒரு குழுவாக இருந்து இன்றைக்கி ஜெபிக்கிறாங்க, ஈடுபாடு இல்லாமல் ஜெபிக்கிறதும் தப்பு தான். ஆனால் வெளி உலக பார்வைக்கு வெளிவேடக்கார ஜெபம் போல அவங்க ஜெபம் தெரியும். ரெண்டாவது இன்னொரு பக்கம் அறிவுபூர்வமாக யோசிக்கிறது, எது சொன்னாலும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தில் அறிவுபூர்வமாக யோசிக்கிறது, எப்படி மண்ணை பிசைஞ்சு எப்படி ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டாக்கியிருப்பார் உண்டாக்க முடியுமாப்பியா, முடியும், அவனால் முடியும், எல்லாமே முடியும். ஓ நாக்கிலேருந்து வார்த்தை வருது, இன்னொருத்த நாக்கிலேருந்து வார்த்தை வரவிடாமல் பண்ணுறாரே, அப்போ இதை செய்கிறவருக்கு அது செய்ய முடியாதுன்னு இருக்கா, இந்த உலகத்தை இயக்கக்கூடிய கடவுளை நீ அறிவால் அறிந்து கொள்ள முடியுமான்னு நினைக்க முடியுமா, எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக ஜபத்தை அணுகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்மறை கருத்தோடு தான் இருப்பார்கள். அவர்களாலையும் திருச்சபைக்கும் பயனில்லை, அது அவர்களுக்கும் பயனில்லை. மூன்றாவதாக ஒரு குழு நான் பார்க்கிறேன், அதை நான் உணர்வு பூர்வமாக ஜபிப்பது. அதில் கொஞ்சம் அறிவும் இருக்கும், அதில் கொஞ்சம் ஈடுபாடும் இருக்கும், அதையும் கடந்த ஆன்மாவினுடைய ஈடுபாடு அதில் அதிகமாக இருக்கும். அதைத்தான் உணர்வு பூர்வமான ஜபம். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் இந்த உணர்வு பூர்வமான ஒரு ஜப முறையை தான் தன்னுடைய சீடர்கள் கேட்கிற போல சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நீங்கள் ஜபிங்க, இது உணர்வு பூர்வமான ஒரு ஜபம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில நம்ம இதே ஜபத்தை தான் உணர்வு பூர்வமாக சொல்லுகிறோம். இப்போ ஒரு கேள்வி, உணர்வு பூர்வமா நான் ஜபிச்சாலும் கூட சாமி என் ஜபம் கேட்கப்பட மாட்டேன்னு சாமி, நான் உணர்வு பூர்வமாக தான் ஜபிக்கிறேன், இருந்தாலும் ஃபாதர் என்னுடைய ஜபம் கேட்கப்படலையே, அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை இருக்கு. சில நேரத்தில் இப்போல்லாம் ஃபோன் பார்க்குற ஃபோன் பயன்படுத்துறீங்க, லேப்டாப்லாம் பயன்படுத்துறீங்க இல்லையா, ஃபோன் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்க்ரீன் கருப்பு கலராக மாறிடும். என்னென்ன ஒன்றுமே தெரியாது, லேப்டாப்பில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா அப்படியே அப்படியே ஜாம் ஆகி அப்படியே இன்றைக்கி அதே பட்டனு அதே ஸ்க்ரீனு அதே அதே சார்ஜரு அதே எல்லாமே லைட்டில் ஏறி என்ன அப்படி கப் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன உள்ளுக்குள்ளே ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை தான் இருக்குது, அதை தட்டி விட்டோம்னா சரியாக. இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னுடைய பதில், இன்றைக்கு வாசகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா நான் ஜெபிக்கிறேன், ஈடுபாடோடு ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்தில் வந்து நான் வந்து அடுத்து என்னை மையப்படுத்தி நான் ஜெபிக்கிறது இல்லை, உண்மையாக தான் ஜெபிக்கிறேன், வழி நிவாரணி போல என் ஜெபத்தை பார்க்கறதில்ல, பிரச்சனைக்குரிய இடமாகவும் நான் அதை பார்க்கறது இல்லை, நான் கடவுள்கிட்ட என் ஜெபத்தில் என்றைக்குமே பேரம் பேசினதில்ல, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் இருந்தாலும் கூட என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேன். அதை இன்னைக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தை தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு, மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். உள்ள மன்னிக்காத ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கான பதில் அன்னைக்கு சொல்றாரு, இவ்வளவு நடந்து உன் ஜபம் கேட்கப்படலையா, இப்போ நீ யாரையும் நீ மன்னிக்காமல் ஏதோ ஒரு குரோதமான எண்ணத்தோட ஒரு வரட்டு பிடியோடு இருக்கிற அதை நினச்சி பாரு அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார். ஒரு சில நேரங்களில் மக்கள் சொல்லுவாங்க, பாவசங்கத்துக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் சொல்லுவது உண்டு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா மன்னிங்க அப்படின்னு சொல்கிறது. சில சம்டைம்ஸ் தே கம் ஃபார் கவுன்சிலிங், அவர் பேசி முடிக்கமோ சொல்கிறது, சரி பாதர் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீ நமக்காண்டி சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு ஒரு சாமியார் நீங்கள் இவ்வளோ தூரம் என் மேலே அக்கறைப்பட்டு இவ்வளோ தூரம் காது கொடுத்து கேட்டு எனக்காக நீங்கள் சொல்கிறீங்க அதனால நான் அவனை மன்னிக்கிறேன், பட் ஐ கேனாட் அவனை மறக்க முடியாது அப்படின்னு. அது எப்படி முடியாது, ரெண்டுமே தப்பு இல்லையா, என்னை மன்னிச்சிடறேன் ஆனால் மறக்கவே முடியாது பாரு அந்த நிகழ்வு அப்படின்னாரு. ஏங்க மறந்தால் தாங்க மன்னிக்கவே முடியும், மன்னிச்சாதான் மறக்க முடியும், இது ரெண்டுமே அக்கா தங்கச்சி போல ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாது, இது போனால் அதுவும் போயிடணும். மறக்க முடியலை அப்படின்னா மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியலைன்னா அதை மறக்கவும் முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு அந்த செய்தியை நமக்கு தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு நிகழ்வு வேணா சொல்கிறேன், 1981 ரெண்டு பேர் சுடப்பட்டாங்க, ரெண்டு பேர். ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் அப்போதைக்கு அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்த டொனால்டு ரீகன். அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போதைக்கு நமக்கு புனிதராக திருவை தந்திருக்கிற புனித இரண்டாம் ஜான் பால். இந்த ரெண்டு பேருமே ஒரே ஆண்டில் சுடப்பட்டார்கள். ரீகன் சுடப்பட்ட பிறகு அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ தூக்கிட்டு போகும்போது தன்னை சுட்டவரையும் அங்கே இருக்கிற மக்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம், சிரித்து கொண்டே மருத்துவமனைக்குள்ளே போகிறார். இன்னொருத்தர் யார், நம்ம தலைவர். அப்போது புனிதர் என்ன செய்திருக்கிறார், ஜான் பால் என்ன செஞ்சுருக்காருன்னா அவரை சுட்டவர் வந்து அந்த அலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான், அவர் பேர் முகமது அலி அகா அப்படின்னு ஒருத்தர் தான் சுட்டார். அவரை போய் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிச்சிருக்கார் அந்த இடத்துல சொல்லி, அவருக்கு யார் எந்த தீங்கு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ அன்னைக்கு அந்த அந்த வாரத்தில் அந்த ஆண்டினுடைய இறுதியில் ஒரு பத்திரிகை வந்திருக்கு, அந்த பத்திரிகையில் அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட அந்த பத்திரிகையில் இந்த வசனம் எழுதப்பட்டிருந்துச்சாம், அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். ரீகனுடைய செயல் அவர் எந்த அளவிற்கு மனிதத்தன்மை கொண்டவர் என்பதையும், திருத்தந்தையினுடைய செயல் அவர் எந்த அளவுக்கு இறைத்தன்மை கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த உலகத்திற்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, மன்னிக்கிற பொழுது, பகைமையை மறந்து நாம் மன்னிக்கிற பொழுது நாம் கடவுளுடைய இறைமையில் பங்கெடுக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, மன்னிக்கிற பொழுது நமக்குள் இருக்கிற அந்த இறைத்தன்மை அடுத்தவருக்கு செயலாக்கம் தள்ளப்படுகிறது. இது ரெண்டையும் உணர்ந்தவர்களாக இன்னைக்கு நாம் நினைச்சு பார்ப்போம். நமக்கு எதிராக திட்டமிடுகிற பொழுது, நமக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிற பொழுது கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. ஒருவேளை நடந்திருந்து அப்படின்னு சொன்னால் மன்னிக்கக்கூடிய மனதை நம்ம வளர்த்துக்குருவோம். தவசு காலத்தில் நிறைய செய்திகள் நீங்கள் கேட்பீங்க, நிறைய தியானங்களுக்கெல்லாம் போவீங்க, பல செய்திகள் உங்களுடைய காதுகளுக்கு கொடுக்கப்படும். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நான் சொல்லுகிற ஒரு செய்தி, முடிந்த அளவு மன்னித்து வாழ கற்றுக்கொள்வோம். நாம் மன்னிக்கிற பொழுது அது அடுத்தவுடைய எண்ணத்தையும் மாற்றும், அது நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புத்தெழுச்சியை கொடுக்கும். இதை மன்னித்து பார்த்துட்டு உங்களுக்குள் இருக்கிற அந்த குரோத சிந்தனை இதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். உங்கள் ஜெபம் கட்டாயம் கேட்க, நீங்கள் யார்கிட்டையும் போய் ஜெபிங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஒரு ஃபாதர்ட்டையோ அல்லது சிஸ்டர்ட்டையோ ஒரு ஜபக்குழுக்கிட்டையோ யார்ட்டையும் போய் நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க, எங்கள் வீட்டுக்காக வேண்டிக்கோங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன், உங்கள் ஜபமே கேட்கப்பட்ட முதல் வாசம் அழகாக சொல்கிறது, வானத்திலிருந்து வருகிற மழை நல்லோருக்கும் தீயோருக்கும் அது செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு தான் போகுது. அதே போல் நாம் ஜெபிக்கின்ற ஜபம் கட்டாயம் பலன் தரும். எப்போது நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து மனநிலையில் ஒரு தூய்மை உள்ள கொண்டவர்களாக நாம் வாழ்கிற பொழுது, அந்த தூய்மை இந்த உலகத்திற்கு பிரகாசப்படுத்தப்படுகிற பொழுது நம் ஜெபம் கேட்கப்படும். நீங்களும் நானும் ஜெப வீரர்களாக மாற முடியும். இந்த நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.